Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible and we have come to the book of Zechariah now.
நாம் வேதாகமம் முழுவதும் என்ற இந்த தொடரிலே சகரியா புத்தருக்கு வந்திருக்கிறோம்.
We studied Haggai in our last session.
கடந்த நிகழ்ச்சியிலே ஆகாய் புத்தகத்தை நாம்
படித்தோம். We saw that God raised him and Zechariah up to encourage the Jews who come back from Babylon to rebuild the temple.
பாபிலோனிலிருந்து மீண்டுமாய் எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தை திரும்ப கட்டுகிற மக்களை உற்சாகப்படுத்த முடியாய் தீற்று முடியாய் ஆகாய் சகரியா இருந்த தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்தினார்.
Haggai was a much older man.
ஆகாய் வயது முதிர்ந்தவனாயிருந்தான்.
And Zechariah was a much younger man.
சகரியா வயதிலே இளையவனாயிருந்தான்.
And one of the wonderful things we see there is
இங்கே நாம் பார்க்கிற அருமையான காரியம் என்னவென்றால்
an older brother and a young brother could work together without any competition.
மூத்த சகோதரரும் இளைய சகோதரரும் எந்த போட்டியும் இல்லாமல் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்ய முடிந்தது.
And Haggai was quite happy to prophesied very briefly. His prophecy is just 1.5 pages.
ஆகாயினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 1.5 பக்கங்கள் தான் இருக்கிறது. அதிலே அவர் சந்தோஷமாய் அவர் தீர்க்கதரிசனம் முறைத்தார்.
And Zechariah's prophecy is 14 chapters.
ஆனால் சகரியாவுடைய தீர்க்கதரிசனம் 14 அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது.
And Zechariah is quite happy. Haggai is quite happy about that.
ஆகாய் அதை குறித்து சந்தோஷமாய் தான் இருந்தார்.
Zechariah speaks about visions and many things like that. Haggai doesn't say all that.
சகரியா தரிசனங்களை குறித்து இன்னும் பல காரியங்களை குறித்து பேசுகிறார். ஆகாய் அதெல்லாம் சொல்லுவதில்லை.
And here were two brothers who work together.
இங்கே இரண்டு சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள்.
It's almost impossible nowadays to see an older brother who's willing to work with a young brother like that.
இந்த நாட்களில் இதுபோல மூத்த சகோதரர் ஒருவர் இளைய சகோதரரோடு கூட கைகோர்த்து ஊழியம் செய்வதை பார்ப்பதே நமக்கு அரிதாக இருக்கும்.
There are a lot of people who do that with their own sons, physical sons, and promote their sons, but they never do it with another person.
அநேக ஊழியர்கள் தங்களுடைய சரீர பிரகாரமான குமாரனையோ அல்லது மகனிடத்திலே சேர்ந்து ஊழியம் செய்வார்களே ஒழிய மற்றவர்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வது பார்ப்பதற்கு அரிதாக இருக்கும்.
This shows how everybody seeks their own interest.
எல்லாருமே தங்களுடைய சொந்த விருப்பத்தையே தேடுகிறார்கள் என்பதை காண்பிக்கிறது.
The body of Christ is not built.
ஆகவே தான் இன்றைக்கு சரீரமாக சபையானது கட்டப்பட முடியாமல் இருக்கிறது.
How many older anointed brothers are willing to step back and let a younger brother have a bigger ministry than them while they are still having a ministry?
இளைய சகோதரன் ஒருவர் ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தக்கூடாது என்று சொல்லி பின்வாங்கி கொள்கிறதான அல்லது பின்னி உட்கார்கிறதான மூத்த சகோதரர்களை நாம் பார்த்திருக்கிறோமா?
It's very rare.
அப்படி பார்ப்பது மிகவும் அரிது.
They'll retire and let the other person take over.
அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு வேறு யாராவது எடுத்துக்கொள்ளட்டும்.
But Haggai didn't retire.
ஆனால் ஆகாய் இங்கே ஓய்வு பெற.
While he was prophesying, he was letting the younger brother have a major portion.
அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே இளைய சகோதரர் ஒருவர் பெரிய ஊழியத்தின் பங்கு எடுத்துக்கொள்ளட்டும் என்று விட்டுக்
கொடுக்கிறார். Tremendous example to today's preachers that should put us all to shame.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கர்கள் எல்லாம் வெட்கப்படுத்தக்கூடியதான ஒரு பெரிய ஒரு மாதிரி.
These people recognize the anointing.
இந்த ஜனங்கள் தங்களுடைய அபிஷேகத்தை அறிந்து கொண்டார்கள்.
And if God gives a greater anointing to a younger brother, we must promote him.
இளைய சகோதரனுக்கு தேவன் ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அவரை நாம் முன்னுக்கு தள்ளி செல்ல வேண்டும்.
And we shouldn't be just promoting our own family members.
நம்முடைய சொந்த குடும்ப நபர்களை மட்டுமே நாம் முன்னுக்கு எடுத்து செல்லக்கூடாது.
Here in Zechariah we read for the first time actually, as I mentioned earlier, two prophets working together.
நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் முறையாக இரண்டு தீர்க்கதரிசிகள் சேர்ந்து ஊழியம் செய்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம்.
We never see this in the old covenant.
இதை பழைய உடன்படிக்கையில் வெறுங்கும் நாம் பார்க்க முடியும்.
I mentioned how Jeremiah, Habakkuk, Zephaniah all sort of lived around the same time, but they never worked together.
எரேமியா, ஆபகூக், செபனியா இவர்கள் எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாலும் கூட ஒன்றாக அவர் ஊழியம் செய்யவில்லை.
Even though their message was around the same, they never worked together.
அவருடைய செய்திகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் கூட அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஊழியம் செய்யவில்லை.
This is the first example.
இதுதான் முதல் மாதிரி.
For building the temple. And that is a unique picture of how it would be in the body of Christ in the new covenant.
புது உடன்படிக்கையிலே கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் எப்படி ஊழியம் இருக்க வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு மாதிரி.
Peter and John worked together.
பேதுரும் யோவானும் ஒன்றாக.
Paul and Barnabas worked together.
பவுலும் பர்னபாவும் ஒன்றாக.
Paul and Timothy worked together.
பவுலும் தீமோத்தேயும்.
And in the new covenant it's always 2 by 2.
புது உடன்படிக்கையில் எப்பொழுதுமே இரண்டு பேராக தான் ஊழியம் செய்தார்கள்.
Never 1 by 1.
எங்கேயுமே ஒரு நாள் தனியாக வேலை செய்வதை பார்ப்பதில்லை.
Fellowship is a fundamental necessity of the new covenant.
புது உடன்படிக்கைக்கு அடிப்படை தேவை என்பது ஐக்கியம்.
And here was a towards the end of the old covenant a preparation for that.
இங்கே பழைய உடன்படிக்கையின் முடிவிலே புது உடன்படிக்கைக்கு ஆயத்தமாக இப்படிப்பட்ட ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
Zechariah had a tremendous ministry of encouraging discouraged people.
சோர்படைந்த மக்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடியதான ஒரு நல்ல ஊழியத்தை சகரியா கொண்டிருந்தார்.
The people who had come back from Babylon were poor, they were slaves, they had been fearful and they were discouraged.
பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த மக்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள், பயந்தவர்களாக இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள், சோர்படைந்திருந்தார்கள்.
They were not cultured, refined and rich like their forefathers of 100 years earlier.
100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய தகப்பன்மார்கள் இருந்தது போல இவர்கள் நாகரிகமுள்ள ஜனங்களாக இருக்கவில்லை.
Zechariah was called to encourage them after they received Haggai's message.
If
you receive the message of one prophet, God will send you another.
But if
you don't receive the message of the first prophet, God may never send you another. Herod did not listen to John the Baptist.
And
so when Jesus came before him, Jesus wouldn't even say a word to him. The first thing the Lord told Zechariah was in chapter 1 verse 2 that he was very angry with the ancestors who had been taken captive 70 years earlier.
70 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிறையிருப்புக்கு சென்றதான உங்கள் பிதாக்களின் மேல் தேவன் கடும் கோபமாக இருந்தார் என்று முதலாவது இரண்டாம் வசனத்தில் சொல்றார்.
And he warned this new generation, don't be like your fathers.
உங்களுடைய பிதாக்களைப் போல இருக்க வேண்டாம் என்று வரக்கூடிய புதிய தலைமுறைக்கு எச்சரிக்கை
கொடுக்கிறார். Listen to the prophets and return to the Lord.
நீங்கள் தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
The things that God had warned their fathers through the prophets had all been literally fulfilled.
பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுத்த எல்லா எச்சரிப்புகளும் எழுத்தின் முடியாக நிறைவேறியது என்று பார்க்கிறோம்.
And in chapter 1 verse 6,
ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம்,
their father said,
the last part, கடைசி பகுதி,
as the Lord purposed to do with us, so he has dealt with us.
கர்த்தர் எங்களுக்கு செய்ய நிர்ணயித்தபடியே எங்களுக்கு செய்தார் என்று அவர்கள் திரும்ப வந்து சொன்னதில்லையோ.
When did they recognize that?
ஆனால் எப்பொழுது அதை உணர்ந்து
கொண்டார்கள்? After they got into captivity.
அவர்கள் சிறையிருப்புக்கு போன பிறகுதான்.
If they had only heard and responded to God's word through his prophets before, they'd never have gone into captivity.
சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியுடைய செய்திகளுக்கு கேட்டு பதில் கொடுத்திருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் சிறையிருப்புக்கு போயிருந்திருக்க மாட்டார்கள்.
See, we can divide the prophecy of Zechariah into three parts.
சகரியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
First of all, chapter 1 to 6 we have 8 visions.
ஒன்றிலிருந்து ஆறு வரை எட்டு தரிசனங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு.
Each of which had a spiritual meaning.
ஒவ்வொரு தரிசனத்திற்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு.
Then in chapter 7 and 8 he's given messages on different topics.
ஏழு எட்டு அதிகாரங்களிலே பல தலைப்புகளிலே செய்தி கொடுக்கிறார்.
And then in the final section, chapter 9 to 14,
9-லிருந்து 14 அதிகாரமுடைய கடைசி பகுதியிலே
there are messages and prophecies about the Messiah.
மேசியாவை குறித்ததான தீர்க்கதரிசனங்களை பார்க்கிறோம்.
First about the Messiah's first coming and being rejected.
முதலாவது மேசியா வருகிறதை தள்ளுகிறார்களே அதை குறித்து பார்க்கிறோம்.
And then finally his returning in glory.
கடைசியாக மகிமையிலே திரும்பி வருகிறதை குறித்ததான தீர்க்கதரிசனங்கள்.
So Zechariah's burden is also concerning the movement of God's people from Babylon to Jerusalem.
ஆகவே சகரியாவுடைய பாரம் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி மக்களை பொறுத்ததாக இருந்தது.
Haggai's burden was just the temple.
ஆகாயினுடைய பாரமானது அந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்பட
வேண்டும். Zechariah's was more than the temple.
சகரியா அந்த ஆலயத்தை காட்டிலும் அதிகமான பாரம்
கொண்டிருந்தார். The whole city of Jerusalem, which symbolized the church of God.
முழு எருசலேம் நகரத்தை குறித்தும் பாரமுடையவனாக இருந்தான். அதுவும் சபையை குறிக்கிறது.
Each prophet God gives a particular burden to.
ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட பாரத்தை கொடுக்கிறார்.
And he must stick to the burden which God has given him.
தேவன் அவனுக்கு கொடுத்த பாரத்திலேயே அவர் இருக்க வேண்டும்.
And if you live before God's face,
தேவனுடைய முகத்துக்கு முன்பாக நீங்கள்
வாழ்ந்தால், God will give you a specific burden.
தேவன் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாரத்தை கொடுப்பார்.
And Zechariah knew what his burden was.
சகரியாவுக்கு தன்னுடைய பாரம் என்ன என்பதை அறிந்திருந்தார்.
One of the wonderful things we see there is,
இங்கே பார்க்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால்,
you know, it's a great temptation for younger prophets to imitate older prophets.
இளம் தீர்க்கதரிசிகள் முதிய தீர்க்கதரிசிகளை பார்த்து காப்பி அடிப்பதற்கு அவருக்கு ஒரு சோதனை இருக்கிறது.
He could have said, well, Haggai doesn't speak about any vision, so I won't speak about it either.
ஆகாய் தரிசனங்களை குறித்து எதையும் பேசவில்லை, நானும் பேச மாட்டேன் என்று அவன்
சொல்லலாம். Haggai doesn't speak about the Messiah, so I won't speak about that either.
ஆகாய் மேசியாவை குறித்து ஒன்று பேசவில்லை, நானும் பேச மாட்டேன் என்று சொல்லவில்லை.
No.
இல்லை.
He was original.
இவன் தானாகவே இருந்தான். This is a
wonderful example of how two people should work together in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருவர் சேர்ந்து எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கு நல்ல ஒரு மாதிரி.
Each person is getting his own revelation from God.
ஒவ்வொரு நபரும் தேவனிடத்திலிருந்து தனியாக வெளிப்பாடுகளை பெற்றுக்
கொள்கிறார்கள். They complement each other.
அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களை நிறைவாக்கிக்
கொள்கிறார்கள். So, let's look at Zechariah's visions in the first six chapters.
முதல் ஆறு அதிகாரங்களில் இருக்கக்கூடிய சகரியாவின் தரிசனங்களை நாம் முதலாவது பார்ப்போம்.
The first vision, he sees a man sitting on a red horse, chapter 1 verse 7 to 17.
ஒன்றாம் அதிகாரம் 7 17 வசனங்கள் வரை முதலாவது தரிசனம் சிவப்பு குதிரையிலே உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை காண்கிறான்.
And I asked, what are these for?
இவர்கள் எதற்கு என்று கேட்கிறான்.
They said, we have patrolled the earth.
நாங்கள் இந்த பூமியை பாதுகாக்கிறோம் என்று சுத்தி வருகிறோம் என்று சொல்கிறார்கள்.
And this is what the Lord Almighty says, verses 12 to 17.
12-லிருந்து 17 வரை இதுதான் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறார்கள்.
I'm going to show mercy to Jerusalem.
எருசலேமுக்கு இரக்கம் காண்பிக்க போகிறேன்.
And my house will be built there.
அங்கினுடைய வீடு கட்டப்படும்.
And the Lord will comfort Zion.
தேவன் சியோனை கேற்றுவார்.
All this symbolizes the church, you see.
இவைகள் எல்லாம் சபையை குறிக்கிறது.
Now, this horse is in a low place in a valley.
8 பார்க்கிறோம், இந்த குதிரையானது மிகவும் ஒரு பள்ளத்தாக்கில் தாழ்ந்த பள்ளத்தாக்கில்
இருக்கு. What he is saying is that even though the church is in a low place,
சபையானது தாழ்வான இடங்களில் இருந்தாலும் கூட,
God who runs the universe is watching over her.
இந்த அண்ட சராசரத்தை ஆளுகிற தேவன் அதை கவனிக்கிறவராக இருக்கிறார்.
And he will build the church.
அவர் சபையை கட்டுவார்.
So if you are in a lonely place all by yourself and you feel weak and helpless,
நீங்கள் தனியாக ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள், உதவியற்றவர்களாய் பலவீனமாய் உணர்கிறீர்கள்,
there is a vision to encourage you that the Lord is watching over you.
தேவன் உங்களை கவனிக்கிறார் என்கிறதான உங்களை உற்சாகப்படுத்துகிறதான ஒரு தரிசனம்.
And that the Lord's love for the church is passionate and strong.
தேவன் தம்முடைய சபையின் மீது வைத்திருக்கிற அன்பானது அது உறுதியாயும் வலிமையாயும் இருக்கிறது.
That was a great encouragement to these people to build God's house.
இவர்கள் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்கு இவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக
இருக்கிறது. That is what encourages us to build God's church.
தேவனுடைய சபையை கட்டுவதற்கு இதுதான் நம்மை உற்சாகப்படுத்துகிறது.
And then he had a second vision.
இரண்டாவது தரிசனம்.
He lifted up his eyes verse 18 onwards.
18 வசனத்திலிருந்து பார்க்கிறோம், தங்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 21 வசனம் வரை.
So what are these?
இவர்கள் என்ன என்று கேட்கிறான்.
He saw four horns.
அவன் அங்கே நான்கு கொம்புகளை பார்க்கிறான்.
And the answer was, these are the horns that have scattered Judah and Israel.
யூதாவையும் இஸ்ரவேலையும் சிதறடித்ததான கொம்புகள் என்று சொல்கிறார்கள்.
Those horns were first of all Egypt.
அந்த கொம்புகள் முதலாவது எகிப்து,
அசிரியா,
பாபிலோன்,
and Medo-Persia. In our time,
நம்முடைய காலங்களில்,
they represent the forces of darkness that come against the church.
சபைக்கு விரோதமாக வரக்கூடியதான அந்தகார சக்திகளை குறிக்கிறது.
From north,
வடக்கிலிருந்தும்,
south,
தெற்கிலிருந்தும்,
east and west,
கிழக்கிலிருந்தும், மேற்கிலிருந்தும்.
Horns in the Bible are a picture of strength.
வேதத்திலே கொம்புகள் ஒரு வலிமைக்கு அடையாளமாக இருக்கிறது.
These horns represent the gates of Hades attacking the church.
இந்த கொம்புகள் சபையை தாக்குகிறதான பாதாளத்தின் வாசல்களாக இருக்கும்.
And it says here these horns had scattered verse 19 God's people.
இந்த கொம்புகள் தேவனுடைய ஜனங்களை சிதறடித்தது என்று நாம் பார்க்கிறோம்.
That's the work of the devil always, to scatter God's people.
எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளை சிதறடிப்பதுதான் பிசாசுடைய
வேலை. Divide them.
அவர்களை பிரிக்கிறது.
Separate them by gossip.
புறங்கூறி
மக்களை மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்,
போல் சொல்லி பிரிக்கிறது, தவறாய் புரிந்து கொண்டு பிரிக்கிறது,
ஃபால்ஸ் ரிப்போர்ட்,
தவறான அறிக்கையை கொடுத்து பிரிக்கிறது.
That's Satan's business all the time.
இதுதான் இப்பொழுதே சாத்தானுடைய வேலையா இருக்கிறது.
Then in verse 20,
20 வசனம்,
the Lord showed him four craftsmen.
நாலு தொழிலாளிகளை எனக்கு காண்பித்தார் என்று சொல்கிறார்.
Who were going to fight against these horn.
அவர்கள் இந்த கொம்புகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள்.
These are strong people.
இவர்கள் எல்லாரும் வலிமையான ஜனங்கள்.
Blacksmiths who hammer iron into shape.
இரும்பை தட்டி, இரும்பை தட்டி உருகுடுக்கிறதான தச்சன்.
They had come to, it says, terrify and throw down, verse 21, the horns that lifted up against the land of Judah.
யூதாவுக்கு விரோதமாக எழும்பின அந்த கொம்புகளை சிதறடிக்கிறவர்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
And these four represented four of God's servants.
இந்த நான்கு பேரும் நான்கு தேவனுடைய ஊழியர்களை குறிக்கிறார்கள்.
Haggai, Zechariah, Joshua, and Zerubbabel.
Zerubbabel.
Today God raises up prophets.
இன்றைக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார்.
North, in the north,
வடக்கிலேயும்,
in the south,
தெற்கிலேயும்,
the east,
in
the west,
மேற்கிலேயும்,
in every country,
எல்லா நாடுகளிலேயும்,
or at least in many countries,
அல்லது அதிகமான நாடுகளில்,
to terrify Satan,
சாத்தானை பயமுறுத்துவதற்காக.
God wants such servants.
தேவனுக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை.
Who cannot be terrified by Satan, but who terrifies Satan.
சாத்தானால் பயப்படுகிறவர்கள் அல்ல, சாத்தானை பயப்படுத்துகிறவர்கள்.
You know how Satan said through the sons of Sceva.
சேவாவினுடைய மக்கள் மூலமாக பிசாசு என்ன
சொன்னான்,
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு எனக்கு தெரியும்,
Paul I know,
பவுல் எனக்கு தெரியும்,
but who are you?
நீ யார்?
So we should be among those whom the devil recognizes like Jesus and Paul.
இயேசுவையும் பவுலையும் சாத்தான் தெரிந்து வைத்தது போல நாமும் அதிலே ஒருவர்களாக இருக்க வேண்டும்.
Satan was terrified of Jesus and of Paul.
இயேசுவையும் பவுலையும் பார்க்கும் பொழுது சாத்தான் பயப்பட்டார்.
But he was not terrified of the sons of Sceva.
ஆனால் ஸ்கேவாவின் புத்திரரை பார்த்து பயப்படவில்லை.
Most believers you find nowadays are terrified of Satan.
அநேக விசுவாசிகள் இன்று பிசாசை பார்த்து பயப்படுவர்களாக இருக்கிறார்கள்.
When you encounter a demon possessed person,
ஒரு பிசாசு பிடித்தவனை நீங்கள்
பார்க்கும்போது, can be quite terrifying.
அது பயமான ஒரு அனுபவமாக இருக்கலாம்.
Ask yourself, was that demon conquered on Calvary?
அந்த பிசாசு கல்வாரியிலே ஜெயித்ததா என்ற ஒரு கேள்வியை கேளுங்கள்.
Yes. If so, you can cast it out in Jesus' name.
நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாத்தானை தோற்கடிக்க
முடியும். Casting out a demon is fairly easy.
பிசாசை விரட்டுவது மிகவும் எளிதான
ஒரு காரியம். But to drive the devil out of a church is a million times more difficult.
ஆனால் ஒரு சபையிலிருந்து பிசாசை விரட்டுவது என்பது லட்சம் கோடிக்கணக்கான மனதில் கடினமானது.
The demon is just one word.
அசுத்தாவியை துரத்துவது ஒரே வார்த்தை.
In Jesus name get out, that's it.
இயேசுவின் நாமத்திலே போ என்று
சொன்னால், you don't have to say it a second time.
இரண்டாவது முறை சொல்ல தேவையில்லை.
Unless your life is not right with God.
உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு சமியாக இல்லாவிட்டால் அதிகமாக சொல்ல வேண்டும்.
Or you don't have faith.
அல்லது உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
Otherwise just once is enough.
இல்லாவிட்டால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
To drive the devil out of a church.
ஆனால் ஒரு சபையிலிருந்து பிசாசை விரட்டுவது
more difficult.
அது மிகவும் கடினமான காரியம்.
You need two people come together.
இருவர் ஒருமனப்பட்டு வர வேண்டும்.
Here four.
இங்கே நான்கு பேர்.
Jesus said, where two or three are gathered together, it has to be a body ministry.
அது ஒரு சரீர ஊழியமாக தான் இருக்க வேண்டும்.
Like when Jesus walked on this earth,
இயேசு இந்த பூமியில் நடந்த பொழுது,
the demons would be scared.
பிசாசுகள் பயந்து நடுங்கும்.
Wherever Jesus came, the demons would tell each other, Jesus is coming here, Jesus is coming here, let's go.
இயேசு எங்கே போனாலும், இயேசு இங்கே வருகிறார், வருகிறார், நாம் ஓடி விடுவோம் என்று
சொல்லுவாங்க. They'd be trembling.
அவைகள் நடுங்கும்.
Do you know that's how the church is supposed to be?
இப்படி தான் சபை இருக்க வேண்டும் என்று தெரியுமா?
A powerful church coming into a place.
ஒரு வலிமையான சபை ஒரு இடத்துக்கு வந்தால்,
and the demons tremble.
பிசாசுகள் நடுங்க
வேண்டும். Why don't they tremble now?
ஏன் இப்போது நடுங்குவதில்லை?
Because most people in the church don't have a clear conscience.
ஏனென்றால் சபையில் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு தெளிவான மனசாட்சி
இல்லை. They've got personal interest.
அவர்களுக்கு சுய விருப்பம் தான்.
They're trying to make money.
பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள்.
They're promoting themselves.
தங்களையே மேலாக
promoting their family members.
குடும்ப நபர்களை மேல கொண்டு வருகிறார்கள்.
They don't have humility.
அவர்களுக்கு தாழ்மை இல்லை.
And so the devil just stays there.
ஆகவே பிசாசு அங்கேயே தங்கி இருக்கிறான்.
And the devils just say to each other, this guy, he's not going to scare us.
Ivana ivana me bayamurtha maatan endru pisasu oruvare oru paathu
Jesus I know and Paul I know.
Yes enakku theriyum Paul enakku theriyum.
Who is this person?
Ivan yaar?
But you and I can be like these blacksmiths in God's hands.
Anal neengalum naanum indha tholilaliye pola devunde karathil irukka mudiyum.
Even if you grow older.
Neengal vayadhu sendravalai maarnalum.
There's a beautiful verse in Deuteronomy 33:25.
Ubagamo 33:25 la oru armiyana vasanam
irukkirathu. As your days so shall your strength be.
Ungalaiya naatkal perugiradhu pola ungal belanum perugum.
And from our youth we should pray that God would make us like these craftsmen who can terrify Satan.
சாத்தானை பயமுறுத்துகிற தொழிலாளியை போல தேவனை உண்டாக்க வேண்டும் என்று வாலிப நாட்களிலிருந்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம்.
You can do that if you walk in humility.
தாழ்மையில் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் அப்படி செய்ய முடியும்.
Then in the third vision,
மூன்றாவது
you see in chapter 2,
இரண்டாம் அதிகாரம்,
Zechariah lifts up his eyes and he sees a man going to measure Jerusalem.
எருசலேமை அளந்து பார்ப்பதற்காக ஒரு மனிதன் போகிறான்.
And the Lord teaches us here how to measure the church.
ஒரு சபையை எப்படி அளக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு காண்பிக்கிறார்.
Another angel came out and said.
இன்னொரு தூதன் வந்து சொல்கிறான்.
You won't be able to measure Jerusalem.
எருசலேமை நீ அளக்க முடியாது.
Because Jerusalem is going to be inhabited without walls, verse 4.
நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே சுவர் இல்லாமலே எருசலேம் பட்டணம் அங்கே ஒரு தலமாக வாசஸ்தலமாகும்.
I'll be a wall of fire round about it.
அதற்கு சுற்றிலும் நான் அக்கினி மதிலாய் இருப்பேன்.
And so what he's saying is.
அவர் என்ன சொல்கிறார் என்றால்,
you can't measure the church really.
சபையை மெய்யாலுமே அளக்க முடியாது.
Because it's a question of not how many people there are.
அங்க எத்தனை ஜனங்கள் இருக்கறால
என்ற கேள்வி இல்ல. How many disciples there are.
அங்க எங்க எத்தனை சீஷர்கள் இருக்கறால.
You can have a church of 500 people.
500 பேர் நிறைந்த ஒரு சபை உங்களுக்கு இருக்கலாம்.
And the angel asked the Lord, how many people in that church, Lord?
ஆண்டவரே, இந்த சபையில எத்தனை பேர் இருக்கறால என்று தேவதூதன் கேக்குறான்.
The Lord may say two.
ஆண்டவர் ஒருவேளை இரண்டு பேர் தான் இருக்கறார்
என்று சொல்றான். Jesus says there are 500 people sitting there.
ஆனால் 500 பேர் இங்க உட்கார்ந்து இருக்கறார்களே ஆண்டவரே
என்று சொல்றான். Oh, the Lord says only two of them are disciples.
அதுல இரண்டு பேர் தான் சீஷர்கள் என்று சொல்வார்.
Jesus had a church of 12.
இயேசுவுக்கு சபை இருந்தது, அதிலே 12 பேர்.
The Lord asks, angel asks, how many in your church, Lord?
ஆண்டவரே, உம்முடைய சபையில எத்தனை பேர் என்று தூதன் கேட்டால்,
11.
11 பேர் தான் என்று சொல்வார்.
One is a crook.
ஒருவன் ஏமாற்றுகிறான்.
So God counts disciples.
ஆகவே தேவன் சீஷர்களை தான் எண்ணுகிறார்.
He doesn't count how many seats are filled in any church.
இந்த ஒரு சபையிலும் எத்தனை இருக்கைகள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று எண்ணுவதில்லை.
God's work always starts small.
தேவனுடைய வேலை எப்பொழுதுமே சிறியதாய் தான் ஆரம்பிக்கிறது.
But here he says Jerusalem will be inhabited because of the multitude of men.
இங்கே எருசலேம் திரளான ஜனங்களினாலே வாசஸ்தலமாகும் என்று சொல்கிறார்.
But they will be people who are disciples.
ஆனால் அங்கே சீஷர்களாய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள்.
And since God is a wall of fire round about it.
தேவன் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறபடி,
you have to come through that fire in order to enter Jerusalem.
அந்த எருசலேமுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அந்த அக்கினி ஊடாக தான் நுழைய வேண்டும்.
Not by signing a doctrinal statement.
அங்கே இருக்கக்கூடிய உபதேசத்தினுடைய ஒரு வாசகத்துக்கு கையெழுத்துப்படுவதனாலே அல்ல.
When you go through the fire, everything in you will be burnt up.
அந்த அக்னி கூடாக போகும்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் எரிந்து போய்விடும்.
We saw in Isaiah 33, who can live with the consuming fire?
பட்சிக்கிற அக்னியிலே அக்னியோடு கூட வாழுகிறவன் யார் என்று ஏசாயாவிலே பார்த்த 33
அதிகாரம். That's the way to keep the church pure.
இப்படித்தான் சபையை சுத்தமாய் காத்துக்கொள்ள
முடியும். Not with doctrinal statements.
உபதேச கூற்றுகளினாலே அல்ல.
But if God himself is a wall of fire round about us.
அதற்கு நம்மை சுற்றிலும் தேவனே அக்னி மதிலாய்
இருக்கிறார். And then it says in verse 8 that he will keep us as the apple of his eye.
கண்ணின் மணியை போல காத்துக்கொள்வேன் என்று 8 வசனத்தில்
சொல்கிறார். He will take care of us.
அவர் நம்மை பாதுகாத்துக்
He tells us in verse 7, come out of Babylon.
பாபிலோனிலிருந்து வெளியே வாருங்கள்
என்று சொல்கிறார். Come through this wall of fire and be a part of the church.
இந்த அக்கினி அக்கினி மதிலுக்குள்ளாக வந்து சபையின் ஒரு பகுதியாக இருங்கள்.
Doctrine is important. I'm not devaluing it.
உபதேசம் முக்கியம் தான், அதை நான் குறைத்து
மதிப்பிடவில்லை. But no doctrine can be a wall of fire.
ஆனால் எந்த ஒரு உபதேசமும் அக்கினி மதிலாக இருக்க முடியாது.
Judas Iscariot could sign the doctrinal statement and sit there.
யூதாஸ் காரியோத்து அந்த உபதேச வாசகத்திலே கையெழுத்து போட்டு அங்கே உட்கார முடியும்.
But he wouldn't come through a wall of fire.
ஆனால் அவன் அக்கினி மதிலுக்குள்ள வர முடியாது.
So we must keep a wall of fire in the church.
ஆகவே நாம் சபையிலே அக்கினி மதிலை சுற்றி வைத்திருக்க வேண்டும்.
The life and the power of God himself.
அதுதான் தேவனுடைய ஜீவனும் தேவனுடைய வல்லமையும்.
This is the only type of church worth building.
இந்த சபை தான் கட்டுவதற்கு தகுந்ததான ஒரு சபை.
And the Lord says shout and rejoice verse 10 for I'm going to come and live in your midst.
உங்கள் மத்தியிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன் ஆகவே கம்பீரித்து மகிழ்ந்து பாடு என்று சொல்கிறார்.
People from many nations, verse 11, will come and join this church.
அநேகம் ஜாதிகள் வந்து இந்த சபையிலே சேர்ந்து கொள்வார்கள்.
And then we come to the fourth vision, chapter 3, verses 1 to 10.
மூன்றாம் அதிகாரம் 1-10 வசனங்கள் வரை நான்காவது தரிசனத்துக்கு வருகிறது.
Here is a vision of cleansing and crowning.
இங்கே சுத்திகரிக்கப்படுகிற முடிசூட்டப்படுகிற ஒரு தரிசனம்.
The cleansing and crowning of Joshua the high priest.
யோசுவாவாகிய அந்த பிரதான ஆசாரியனை சுத்திகரித்து அவனுக்கு முடிசூடுகிறார்கள்.
See, there are two great movements in Israel's history.
இஸ்ரவேல் சரித்திரத்தில் இரண்டு பெரிய ஸ்தாபனங்கள்
உண்டு. One from Egypt to Canaan.
ஒன்று எகிப்திலிருந்து
கானானுக்கு
பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகிற பிரயாணம்.
Both of them, there's a Joshua.
இந்த இரண்டு பிரயாணங்களிலுமே ஒரு யோசுவா இருக்கிறார்.
The first one, there was a Joshua who took them into Canaan.
முதலாவது பிரயாணத்திலே யோசுவா கானானுக்குள்ளே எடுத்து சென்றான்.
And here is a Joshua who is a high priest, who's one of the leaders.
இங்கே இருக்கிற யோசுவா அவன் பிரதான ஆசாரியன், அவன் ஒரு தலைவன்.
A picture of Jesus, our high priest.
இயேசுதான் நம்முடைய பிரதான ஆசாரியர் என்பதற்கு அடையாளம்.
And since Joshua is just the Hebrew word for Jesus.
யோசுவா என்கிற பதம் எபிரேயத்திலே எபிரேய பாஷையிலே இயேசு என்ற அர்த்தம் கொண்டதாகும்.
It's a picture of Jesus.
அது இயேசுக்கு அடையாளமா
இருக்கிறது. Except that here Joshua was a human being.
அது தவிர இங்கே யோசுவா என்பவன் ஒரு மனிதன் தான்.
And so we see him as a man who is sinful, not and in that sense he's not like Jesus at all.
இந்த அவன் மனுஷன், அதாவது பாவமுள்ள மனுஷன், அந்த விதத்தில் இயேசுவை போல அவன் இல்லை.
Here we see Jesus as the angel of the Lord standing beside Joshua.
இங்கே இயேசுக்கு அருகாமையிலே ஒரு தூதனை போல இயேசு இருக்கிறார்.
So we see verse chapter 3 verse 1 Joshua.
ஆகவே மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் யோசுவா.
Jesus the angel of the Lord standing nearby.
கர்த்தருடைய தூதனாகிய இயேசு அவன் பக்கத்தில் நிற்கிறார்.
That means the messenger of the Lord.
தேவனுடைய செய்தியாளன், தூதுவன்.
It's not really angel.
உண்மையான தூதன் அல்ல.
And then Satan standing on the other side.
இன்னொரு பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான்.
Satan standing to accuse.
சாத்தான் குற்றஞ்சாட்ட முடியாது.
And the Lord standing the other side to defend him.
தேவன் அவனை காக்க முடியாத மறுபக்கத்தில் நிற்கிறார்.
And this is the picture of all believers.
இதுதான் எல்லா விசுவாசிகளுடைய ஒரு படம்.
And all leaders.
எல்லா தலைவர்கள்.
We all have failures in our life and Joshua the high priest had failures in his life.
நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வீழ்ச்சிகள் உண்டு. யோசுவாக்கும் அப்படியே இருந்தது.
Not deliberate known sin.
தெரிந்து செய்கிற பாவங்கள் அல்ல.
But unconscious sin which is there in all of us.
நம்ம எல்லாரிடத்திலே இருக்கக்கூடியதான நாம் அறியாத பாவங்கள்.
We slip up in so many ways.
பல வழிகளிலே நாம் வழுக்கி விழுகிறோம்.
And Joshua stood there and there were unconscious sin in his life.
அங்கே யோசுவா அங்கே நிற்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அவன் அறியாத பாவங்கள் அவன் வாழ்க்கையில் இருக்கிறது.
Satan is always trying to target. Remember this. Anyone who is a leader, Satan targets his wives, children, everybody.
தலைவனாக யார் இருந்தாலும் சாத்தான் அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் லக்காக வைக்கிறான்.
But Jesus is there to intercede for us.
ஆனால் அங்கே நமக்கு பரிந்து பேச முடியாத இயேசுவும்
இருக்கிறார். All the time.
எல்லா நேரங்களிலேயும்.
So here Satan standing to accuse us.
சாத்தான் நம்மை குற்றஞ்சாட்டுமடைய நிற்கிறான்.
And Jesus standing to intercede for us.
இயேசு நமக்காக பரிந்து பேச
முடியாத. That's the picture here.
அதுதான் இங்கே சொல்லப்பட்ட படம்.
And both these ministries are going together at the same time.
இது ஒரே நேரத்தில் இந்த இரண்டு விதமான ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
And we can join with one of these ministries.
நாம் இந்த இரண்டு ஊழியங்களில் ஏதாவது ஒரு ஊழியத்திலே நாம் சேர்ந்து கொள்ள முடியும்.
When you see a fault in somebody.
ஒருவருடைய வாழ்க்கையில் குறை பார்க்கும்
பொழுது. You can either accuse him.
நீங்கள் அவரை குறை சாட்டலாம்.
And hold hands with the devil.
பிசாசோடு கை கோத்துக் கொள்ளலாம்.
Pray for him and hold hands with Jesus.
அல்லது அவனுக்காக ஜெபித்து இயேசுவோடு கூட கை கோத்துக்
கொள்ளலாம். So when Joshua was being accused.
யோசுவா இப்பொழுது குற்றம் சாட்டப்படும் பொழுது.
The Lord said I reject your accusation.
நான் உன்னுடைய குற்றச்சாட்டுதலை நான் தள்ளிவிடுகிறேன்.
He's a brand plucked from the fire verse 2.
இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி.
And then the Lord said remove the filthy garments.
அசுத்தமான வஸ்திரத்தை தள்ளி
போடுங்கள்.
புது வஸ்திரத்தை அவனுக்கு உடுத்துங்கள்.
That's what the Lord says about us.
நம்மை குறித்தும் இயேசு அப்படி
சொல்கிறார். Is there dirt on my clothes?
என்னுடைய ஆடையிலே அழுக்கு இருக்கிறதா?
The devil says his clothes are dirty.
பிசாசு இவருடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கிறது.
Sin in his life.
அவன் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது என்று சொல்கிறான்.
Jesus doesn't say no there is no sin.
இல்லை 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 பாவம் இல்லை சொல்லவில்லை. ஆம் இருக்கிறது.
But I don't accuse him.
ஆனால் நான் அவனை குற்றம் சாட்டவில்லை.
Change the clothes.
நான் அவனுடைய வஸ்திரத்தை மாற்றி விடுகிறேன்.
I put my righteousness on him.
என்னுடைய ரீதியை அவன் மீது வைக்கிறேன்.
All of a sudden I'm perfectly pure.
இப்பொழுது நான் பரிசுத்தமாய் மாறி விடுகிறேன்.
And I'm clean.
நான் இப்பொழுது சுத்தமாய்
இருக்கிறேன். Zachariah watching all this.
சகரியா இதெல்லாம் கவனித்துக்
கொண்டிருக்கிறார். He's so excited by this.
அவன் இதை பார்த்து பரவசம்
அடைகிறான்.
வஸ்திரத்தை மட்டுமல்ல அவனுடைய தலையில ஒரு பாகையும் வைத்துவிடும் என்று சொல்கிறான்.
This is joining with Jesus to make our brother glorious.
நம்முடைய சகோதரனை மகிமுள்ளவனாய் மாற்றும்படியாக இயேசுவோடு கூட கைகோர்த்துக் கொள்வது.
You can do that.
நீங்கள் அதை செய்ய முடியும்.
When somebody tries to accuse a brother,
யாராவது ஒருவர் சகோதரனை குற்றம் சாட்டும் பொழுது,
don't join with him.
அவரோடு கூட சேர்ந்து
கொள்ள வேண்டாம். Join with Jesus and make the brother glorious.
இயேசுவோடு கூட சேர்ந்து அந்த சகோதரனை மகிமுள்ள சகோதரனாய் மாற்றுங்கள்.
No, I'm not saying to overlook the sin.
பாவத்தை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
But the person may not have light on it.
ஆனால் அந்த நபருக்கு அதன் மீது வெளிச்சம் இருக்காது.
Don't judge.
நியாயந்தீர்க்க
வேண்டும். Ask the Lord to give him light.
அவனுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாத தேவனிடத்தில் கேளு.
The Bible says in 1 John 5, if a brother sins,
1 John 5 பார்க்கிறோம், ஒருவன் பாவம் செய்வானானால்,
pray for him.
அவனுக்காக ஜெபியுங்கள்.
God can give him life.
தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியும்.
So we must be in this ministry of making our brother glorious.
நம்முடைய சகோதரர்களை மகிமுள்ளவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு ஊழியத்திலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும்.
Another very important ministry to build the church.
சபையை கட்டுவதற்கு இது இன்னும் ஒரு மகிமை.
So that is the third vision.
இதுதான் மூன்றாவது தரிசனம்.
May the Lord help us to live in the light of these visions.
இந்த தரிசனங்களின் வெளிச்சத்திலே நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
Amen.
Amen.
Welcome once again to Words of Life.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible we've been going through, we now reach the book of Zechariah.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த படிப்பு தொடரிலே நாம் இப்பொழுது சகரியா புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we are at the moment in chapter 4.
இப்பொழுது நாம் நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறோம்.
Zechariah got a number of visions.
சகரியா பல தரிசனங்களை கண்டான்.
And we are now looking at the fifth vision that the Lord gave Zechariah in chapter 4, verse 1 to 14.
நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து 14 வசனங்கள் வரை தேவன் அவனுக்கு கொடுத்ததான தரிசனத்தை நாம் காண்கிறோம்.
This is the fifth vision.
இது ஐந்தாவது தரிசனம்.
And here in this vision he sees a lampstand.
இந்த தரிசனத்திலே அவன் ஒரு குத்துவிளக்கை காண்கிறான்.
Golden lampstand with a bowl on top of it.
ஒரு பொன் குத்துவிளக்கை பார்க்கிறான், அதிலே மேலே கிண்ணம் இருக்கிறது.
That bowl is to carry the oil which is to flow into this lampstand.
இந்த குத்துவிளக்கு தண்டிலே அந்த எண்ணெய் போகும்படியாக அந்த கிண்ணத்திலே எண்ணெய் ஊற்றக்கூடிய அளவிலே இருக்கிறது.
In the lampstand in the tabernacle and temple the priest had to come and pour oil to keep it burning.
ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கக்கூடிய அந்த குத்துவிளக்கை ஆசாரின் வந்து எண்ணெய் ஊற்றித்தான் அது எரிய வைக்க
வேண்டும். But here it is different.
ஆனால் இங்கே அது வித்தியாசமா
இருக்கு. There is an automatic supply of oil.
இங்கே தானாகவே எண்ணெய் அதற்கு போகும்.
And that is with two trees which are on either side of this bowl.
அதற்கு இரண்டு பக்கங்களிலேயும் இரண்டு ஒலிவ மரங்கள் இருக்கிறது.
And from there through a branch the oil flows into the bowl.
அந்த இரண்டு கிளைகளின் வழியாக அந்த கிண்ணத்திற்கு எண்ணெய் வரும்.
And from there it flows into the sevenfold lampstand.
அங்கே இருந்து அந்த ஏழு அகல்களுக்கும் அந்த எண்ணெய் பாய்ந்து செல்லும்.
So here it's a continuous supply of oil. Nobody has to go and replenish it.
இங்கே யாருமே திரும்ப திரும்ப போய் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. அங்கே தொடர்ந்து எண்ணெயானது அங்கே கொடுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது.
So here the two trees represent God's servants who are anointed, who keep the church fresh in the spirit at all times.
இந்த இரண்டு ஒரு ஒலிவ மரங்கள் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியர்களை காண்பிக்கிறது. அவர்கள் சபையை எப்பொழுதுமே ஆவி நிறைவோடு கூட ஒரு புத்துணர்ச்சி பெற்றதான ஒரு சபையாக புதுமையாக அதை காத்துக்
கொள்கிறார். In this particular situation it was Haggai and Zechariah.
இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே அது ஆகாய் சகரியாவை குறிக்கிறது.
And their only job was to pour oil in so that the lampstand will burn.
அந்த குத்துவிளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும்படியாக இவருடைய இருவருடைய வேலையே எண்ணெய் ஊற்றுவதுதான்.
If the church is not burning then the leaders have failed.
அந்த குத்துவிளக்கு எரியவில்லை என்று சொன்னால் அந்த தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்று அர்த்தம்.
So here we see two spirit filled servants.
இங்கே இரண்டு ஆவியிலே நிறைந்த ஊழியர்களை பார்க்கிறோம்.
Continuously filled.
தொடர்ந்து நிறைந்து கொண்டே இருக்கிறார்கள்.
Every time you meet them oil is flowing out of them to bless you.
ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்களிடத்திலிருந்து உங்களை எண்ணெய் வந்து ஆசீர்வதிக்கிறது.
Have you met people like this?
இதுபோல ஜனங்களை பார்த்திருக்கிறீர்களா?
There are very few but there are some.
மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இருக்கத்தான்
செய்கிறார்கள். From their life,
from
their, not just from their words, from their life first of all.
அவருடைய வார்த்தையிலிருந்து அல்ல, முதலாவது அவருடைய ஜீவியத்திலிருந்து.
From their life first and from their words.
முதலாவது அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் பிறகு அவருடைய வார்த்தையிலிருந்தும்.
Continuous flow of oil.
தொடர்ந்து எண்ணெய் ஊறிக்கொண்டே இருக்கிறது.
That keeps you burning and encourages you.
அந்த எண்ணெய் உங்களிடம் வந்து அதை உங்களை எரிய செய்கிறது, உங்களை உற்சாகப்படுத்துகிறது.
Every time such servants of God ministered the God's word to the church, it sets the church on fire.
ஒவ்வொரு முறையும் அப்படிப்பட்ட தேவ ஊழியர்கள் சபைக்கு ஊழியம் செய்யும் பொழுது அந்த சபை அக்கினிலே எரிகிறது போல அது ஆவியிலே நிரம்புகிறது.
Very rare to find such people, but you need to be one like that.
இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் அதில் ஒருவராக இருக்க வேண்டும்.
And when they burn like this then the glory of God can be seen in the church.
இப்படி அந்த சபையிலே எல்லாரும் பிரகாசித்து எரியும் பொழுது தேவ மகிமை அந்த சபையிலே காணப்படும்.
And if two brothers can work like this,
இரண்டு சகோதரர்கள் இப்படி வேலை செய்ய முடியும்,
without competition,
போட்டி இல்லாமல்,
or without jealousy,
அல்லது பொறாமை இல்லாமல்,
without personal ambition,
தனிப்பட்ட அபிலாஷங்கள் இல்லாமல்
without any desire to show that one is better than the other
மற்றவளை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் என்று காண்பிக்க கூடிய
ஆசை நம்ம வந்தால் with a desire for the church to burn
சபையானது எப்படியாவது எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சை மட்டும் இருந்தால்
gates of hell will never be able to prevail against such a church பாதாளத்தின்
வாசல்கள் அப்படிப்பட்ட சபையை மேற்கொள்ள முடியாது
these two trees can be Haggai and Zechariah
இந்த இரண்டு மரங்கள் ஆகாய் சகரியாவை குறிக்கிறது
or it can be Joshua and Zerubbabel
அல்லது இது யோசுவா செருபாபேலை குறிக்கலாம்
or two brothers in a church
அல்லது சபையில் இரண்டு சகோதரர்களை குறிக்கலாம்
or a husband and wife in a home
அல்லது ஒரு குடும்பத்திலே புருஷனும் மனைவியும்
இருக்கலாம் working together
இருவரும் சேர்ந்து வேலை செய்கிறது
that is new covenant ministry
இதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாக இருக்கிறது
a husband and wife
ஒரு புருஷன் மனைவி
should be pouring oil into their children
அவருடைய பிள்ளைகளுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும்
so that their home burns for the lord
அவருடைய குடும்பமானது தேவனுக்கென்று எரிய வேண்டும்
and then the lord explains it to Zerubbabel
பிறகு செருபாபேலுக்கு அதை விளக்கிச் சொல்கிறார்
verse 6
ஆறாம் வசனம்
by human might or power
மனுஷ பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே அல்ல
by this oil of my holy spirit
பரிசுத்த ஆவியினும் என்னுடைய எண்ணெயினாலே ஆகும் என்று சொல்கிறார்
the work will be done
இந்த ஊழியம் செய்யப்படும்
and are there obstacles in the way
வழியிலே தடை இருக்கிறதா
any mountains
அங்கே மலைகள்
தடைபடுகிறதா flattened before you Zerubbabel
செருபாபேலே உனக்கு முன்பாக அவைகள் எல்லாம் தரைமட்டமாகும் சமபூமியாகும்
that means when the church moves forward
சபையானது முன்னேறி செல்லும் பொழுது
no obstacles Satan puts in the way can stand there
சாத்தான் போடுகிற எந்த ஒரு தடைகளும் அங்க நிற்க முடியாது
in chapter 2 we saw God the Father being a wall of fire round about the church
இரண்டாம் அதிகாரத்திலே பிதாவாகிய தேவன் சபையை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார் என்று பார்த்தோம்
in chapter 3 we saw Jesus as the advocate pleading for Joshua the high priest
மூன்றாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறதை பார்க்கிறோம்
and in chapter 4 we see the third person of the trinity the holy spirit filling and anointing the church
நான்காம் அதிகாரத்திலே திருத்துவத்தின் மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் சபையை அபிஷேகித்து நிரப்புகிறதை பார்க்கிறோம்
all three persons of the trinity
ஆகவே திருத்துவத்தின் மூன்று நபர்களையும் இங்கே
பார்க்கிறோம் then we come to the sixth vision
ஆறாம் தரிசனத்துக்கு வருகிறோம்
where chapter 5 verse 4
ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம்
first one onwards
முதலாம் வசனத்திலிருந்து
flying scroll
ஒரு பறக்கிற ஒரு புத்தக சுருளை
காண்கிறோம் verse 1 to 4
ஒன்றிலிருந்து 4
its length is 30 feet and width is 15 feet
அதனுடைய நீளம் 30 முழம் அதனுடைய அகலம் 20 முழம் அகலம் 10 முழம்
20 by 10 cubits
20 முழம் 10 முழம்
and this contains the curse of the lord says in verse 4
நான்காம் வசனத்திலே பார்க்கிறோம் இதிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது
those who tell lies and those who steal etc
திருடர்கள் பொய் சொல்லுகிறவர்களுடைய காரியங்களிலே அங்கே சாபம் இருக்கு
this is a picture of god's judgment on those who disobey his laws
தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் மீது தேவன் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பை குறிக்கிறதா
இது enters every house
இது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிரவேசிக்கிறது
and exposes whatever is hidden
அங்கே மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறது
the church must be like that
சபை இப்படித்தான் இருக்க
வேண்டும் nobody should be able to come to the church and live in sin
பாவத்திலே வாழ்ந்து கொண்டே இருந்து சபைக்கு வருகிறவங்க இருக்க கூடாது
the word of god must go into every nook and corner and expose everybody who tells a lie or everybody who does something wrong
தேவனுடைய வார்த்தையானது அங்கே மூளை முடுக்கலாம் சென்று பொய் சொல்லுகிறவர்கள் திருடு எல்லாரையும் வெளியரங்கமா
சொல்லும் people don't feel comfortable there
அங்கே உள்ளே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அங்கே சௌகரியமாக உட்கார்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால்
the secrets of their heart must be made manifest
அவருடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளியரங்கமாக வேண்டும்
then we see a seventh vision
பிறகு ஏழாவது தரிசனத்தை பார்க்கிறோம்
in chapters 5 verse 5 onwards
ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து
where Zechariah sees a basket
அங்கே ஒரு குடையை பார்க்கிறார்
the measuring grain
அங்கே தானியத்தை அளப்பதற்குரிய மரக்காலை பார்க்கிறார்
business
அது வியாபாரத்தை சொல்லுகிறது
lead cover on it
அதிலே ஒரு மூடியோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம்
and when that lead cover verse 7 is lifted there's a woman sitting inside it
அந்த ஈய மூடியை தூக்கி பார்த்தால் அங்கே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாள்
and her name
அவளுடைய பெயர்
wickedness
அக்கிரமக்காரி
and they had come to lift up this basket and take it verse 11 to build a temple for her in Shinar which is Babylon
அங்கே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள் அங்கே அது ஸ்தாபிக்கப்படும் என்று பார்க்கிறோம் அதனுடைய பெயர் சினையார்
this is a picture of Babylon
இது பாபிலோனுக்கு அடையாளமாக
இருக்கிறது false church
பொய்யான சபை
and this symbol of business
இங்கே வியாபாரத்தினுடைய அடையாளம்
a Christianity which has become a means of financial profit for people
ஜனங்களுக்கு பொருளாதார லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக சபை
மாறிவிட்டது
இங்கே மதமும் இங்கே வியாபாரமும் ஒன்றாக போய்
கொண்டிருக்கிறது
இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியங்களிலே பல காரியங்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறது அநேகர் கிறிஸ்தவ ஊழியத்தில் இருப்பதனுடைய நோக்கம்
பணத்துக்காக
வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை ஆகவே கிறிஸ்தவ ஊழியத்தை
செய்கிறார்
அவர்கள் உலக வேலையில் இருந்தால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அதை காட்டிலும் அதிகமாக
I'll tell you a simple rule.
நான் ஒரு எளிய ஒரு
விதியை சொல்கிறேன். Anyone who goes into Christian work must make it a rule that he will never earn more than what he would have earned if he were in a secular job.
கிறிஸ்தவ ஊழியத்திற்கு போய் அதன் மூலமாய் பணம் சம்பாதிக்கிற ஒவ்வொருவனும் அவன் சாதாரண வேலையில இருந்தால் எவ்வளவு சம்பாதிப்பானோ அதை விட அதிகமாக எடுக்கவே கூடாது.
Every Christian worker had followed this principle.
ஒவ்வொரு கிறிஸ்தவ ஊழியரும் இந்த தத்துவத்தை பின்பற்றினால்
we would have a much purer church today.
இன்றைக்கு நமக்கு இன்னும் அதிகமான பரிசுத்தமான சபை இருந்திருக்கும்.
But we don't have that.
ஆனா நமக்கு அது
இல்லை. Christian work has become a means of profit.
இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியமானது லாபத்தின் ஒரு கண்ணோட்டத்தில் செய்யப்படுகிறது.
People are earning in Christian work 10 20 50 times what they would have earned if they were in a secular job.
வெளியே ஒரு நல்ல வேலையில இருந்திருந்தால் எவ்வளவு சம்பாதிப்பார்களோ அதை காட்டிலும் ஊழியத்திற்கு வந்தபடினாலே 10 மடங்கு 20 மடங்கு 50 மடங்கு சம்பாதிக்கிறார்கள்.
People in Christian work have free car, free telephone, free house, free so many things.
கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு இலவசமாக கார், இலவசமாக தொலைபேசி, இலவசமாக வீடு என்று பல காரியங்கள் இருக்கிறது.
This lid covers their unrighteousness in financial matters.
இந்த ஈயம் மூடி அவர்கள் பணத்தில் இருக்கக்கூடிய அநீதியை மூடுகிறதா
இருக்கு. And we have to make sure this Babylonian spirit doesn't come into the church.
இந்த பாபிலோனின் ஆவி சபைக்குள்ளாக வராமல் இருக்கும்படியாக நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
People did business in the temple, Jesus drove them out.
தேவாலயத்திலே அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது இயேசு அவர்களை விரட்டி அடித்தார்.
Those simple Israelites could not see what was happening.
அந்த எளிய இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே என்ன பார்க்க முடியவில்லை.
They needed sheep and doves for their offerings and they thought these people are serving them.
அவர்களுக்கு பலி கொடுக்க முடியாக ஆடுகளும் புறாக்களும் தேவைப்பட்டிருந்தது, அதை தானே விற்கிறார்கள் என்று பார்த்தார்கள்.
But underneath this lead cover,
ஆனால் ஈய மூடிக்கு கீழாக
Jesus could see they were all making profit.
அவர்கள் எல்லாரும் லாபத்தை சம்பாதிக்கிறது இயேசு பார்க்க முடிந்தது.
And that's why he lifted up the cover and exposed it and drove them all out.
ஆகவே தான் ஈய மூடியை திறந்து அதை வெளியரங்கமாக்கி அவர்களை எல்லாம் அங்கு விரட்டி அடித்தார்.
In the eighth vision, chapter 6, Zechariah sees four chariots coming between two bronze mountains.
இரண்டு வெள்ளி வெண்கல மலைகளுக்கு நடுவே நான்கு ரதங்கள் வருவதை பார்க்கிறான்.
Bronze symbolizes judgment.
வெண்கலம் என்பது நியாய தீர்ப்பை அடையாளமாய் சொல்கிறது.
And these different horses, they look like uncontrolled horses.
இங்க இருக்கிற குதிரைகள் கட்டுக்கடங்காத குதிரைகளைப் போல காட்சி அளிக்கிறது.
But God has control of their reins.
ஆனால் தேவனோ அந்த குதிரையினுடைய கயிறை பிடித்திருக்கிறார்.
And Zechariah was told, verse 5, these are the four spirits of heaven going forth after standing before the Lord.
இவர்களும் சர்வலோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய நாலு ஆவிகள் என்றார்.
They went across the earth to minister God's judgment.
தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்துவதற்காக அவர்கள் பூமிக்கு போகிறது.
Maybe God sent a flood in one place or an earthquake in another place as a judgment.
தேவனுடைய நியாய தீர்ப்பாக ஒரு இடத்துல வெள்ளமும் இன்னொரு இடத்துல பூமி எதிர்ச்சியும் வரலாம்.
And they come back.
அவர்கள் திரும்பி வந்து
they say, well, my wrath has been appeased, verse 8, in the land of the north.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், வடதேசத்திலே என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு என்று என்னோட சொன்னார்.
Then the Lord says to Zechariah.
பிறகு சகரியாவுடைய ஆண்டவர் சொல்கிறார்.
You see, this vision, by the way, is that the fact that God's judgment is going to be there on the earth.
தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியில வரப்போகிறது.
That judgment must begin first in the church.
அந்த நியாய தீர்ப்பு முதலாவது தேவனுடைய வீட்டில் துவங்க
வேண்டும். Today we judge ourselves.
இன்றைக்கு நாம் நம்மை
நியாயம். One day God will judge the whole world.
ஒரு நாளிலே தேவன் முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார்.
Judgment is God's business.
நியாய தீர்ப்பு தேவனுடைய
வேலை. For the world, we don't have a part in it.
நமக்கு அதிலே பங்கு இல்லை.
But we do have a part in judging ourselves.
ஆனால் நம்மை நாமே நியாயம் தீர்ப்பதற்கென்ற பகுதி நமக்கு
உண்டு. And then the Lord tells Zechariah that some people are going to bring you gifts of gold and silver from Babylon.
பாபிலோனிலிருந்து பொன்னினாலும் வெள்ளியினாலும் செய்ய செய்யக்கூடிய வெகுமதிகளை கொண்டு வருவார்கள் என்று பத்தாம் வசனத்திலே
Some people have come from Babylon and they're going to give you gifts of gold and silver.
அவர்கள் வந்து பொன்னையும் வெள்ளியும் வாங்கி உங்களுக்கு கொடுப்பார்கள்.
And when God gives us gifts through others,
மற்றவர்கள் மூலமாக தேவன் நமக்கு வெகுமதிகளை கொடுக்கும் பொழுது,
we can accept them.
நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம்.
If they are not unbelievers,
அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது.
You know, Elisha didn't accept any gifts from Naaman.
நாகமானிடத்திலிருந்து எலிசா எந்த ஒரு வெகுமதியும் பெற்றுக் கொள்ளவில்லை.
But he would accept it from a rich God-fearing lady who would accommodate him regularly.
ஆனால் ஒழுங்காக அவள் ஒரு இவருக்கு இடம் கொடுத்து அவர் அறையை கொடுத்ததான ஒரு ஸ்திரீனிடத்திலிருந்து வெகுமதி ஏற்றுக்கொண்டார். ஆனால்
when God gives us gifts,
தேவன் நமக்கு வெகுமதி
they are not always for ourselves.
எப்பொழுதுமே அது நமக்கென்று அல்ல.
Because he says, take the silver and gold and make a crown for Joshua, verse 11.
இந்த வெள்ளியும் பொன்னையும் எடுத்து அங்கே ஒரு யோசுவாவுக்கு ஒரு கீடத்தை செய் என்று சொல்கிறார்.
So Joshua there is a picture of Christ.
அங்க யோசுவா கிறிஸ்துவுக்கு போய் அங்க காட்சி அளிக்கிறார்.
Christ would be the first king priest.
கிறிஸ்து தான் முதலாவும் ராஜாவும் ஆசாரியுமாய் இருப்பார்.
And then in chapter 7 and 8.
7 8 அதிகாரங்கள்.
There are many messages on fasting.
உபவாசத்தை குறித்து தான செய்திகள் இருக்கிறது.
Hypocrisy.
மாய்மாலத்தை குறித்து
செய்திகள். Disobedience.
கீழ்ப்படியாமை குறித்து செய்திகள்.
etc.
போன்ற செய்திகள்.
In chapter 7 he speaks about fasting.
7 அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
He says real fasting is of value only when you fulfill a spiritual purpose through it.
ஆவிக்குரிய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும் போதுதான் உண்மையான உபவாசத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது.
For example, in verse 9 and 10.
9 10 வசனங்களிலே
you must do what is right.
நேர்மையானதை செய்ய
வேண்டும். Be fair and honest.
உண்மையா இருக்க வேண்டும், நேர்மையா இருக்க
வேண்டும். Practice kindness.
தயவும்
இரக்கமும் செய்ய வேண்டும்.
சகோதரனுக்கு இரக்கமா இருக்க
வேண்டும். Don't oppress the widows or the orphans.
விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும்
ஒடுக்கக்கூடாது. Don't plan any evil in your heart against other people.
மற்றவர்களுக்கு விரோதமாக எந்த ஒரு தீமையான காரியத்தையும் நினைக்க வேண்டாம்.
Then only your fasting has any value, he
said. அப்பொழுது மட்டுமே உபவாசத்திற்கு மதிப்பு
இருக்கிறது என்று சொல்கிறார். If you don't do these things.
இவைகளை செய்யாத
பட்சத்தில். In other words, if you don't cleanse your heart.
இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்காமல் செய்தால்.
Then what he is saying, like they said, you know, we weep and we fast and you didn't actually notice it.
நாங்கள் அழுகிறோம், உபவாசிக்கிறோம், நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொல்வது என்ன பிரயோஜனம்?
God doesn't notice such fast.
தேவன் அப்படிப்பட்ட உபவாசங்களை கவனிக்கிறதில்லை.
So when we go into any type of discipline like fasting,
ஆகவே இந்த விதமான ஒழுக்கமா இருந்தாலும் உபவாசம் போன்ற ஒழுக்கத்துக்குள்ளாக நாம் சென்றால்,
remember it's the life behind the fasting that's going to make it of value before God.
உபவாசத்திற்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அதை தேவனுக்கு முன்பாக மதிப்புள்ளதாக
மாற்றுகிறது.
மீண்டுமா இங்கே விதவைகள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், சிறுமியானவர்களுக்கு கவனிக்கிற ஒரு கரிசனை குறித்து சொல்லியிருக்கிறது.
Learn to care for the poor among God's people. God will honor you.
தேவனுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஏழைகளை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தேவன் உங்களை கனம் பண்ணுவார்.
Their fathers didn't listen to it.
அவருடைய பிதாக்கள் இந்த காரியங்களுக்கு செவி
கொடுக்கவில்லை.
11 வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களோ கவனிக்க மனதில்லாந்து இருந்தபடினாலே அவர்களை தேவன் தண்டித்தார்.
And in chapter 8 verses 1 to 3,
8 அதிகாரம் 1-லிருந்து 3 வசனங்கள் வரை,
it says about preserving Zion, the church is faithful and holy for him.
சியோனாகிய சபையை பரிசுத்தமும் உண்மையிலே காத்துக்கொள்கிறதை பற்றி பார்க்கிறோம்.
And he says this church is going to comprise of verse 4 old men and old women and boys and girls, verse 5.
இந்த சபையில் யார் யார் இருக்க போகிறார் என்று பார்க்கிறோம். கிழவர்கள், கிழவைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் என்று பார்க்கிறோம்.
And I like what it says there.
இங்கே சொல்லப்பட்ட காரியம்,
this is a picture of the church.
எனக்கு விருப்பமாக இருக்கிறது சபையினுடைய காட்சி.
It doesn't say that the boys and girls will be praying there.
இங்கே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லவில்லை.
But they are playing.
ஆனால் அவர்கள் தெருக்களில் விளையாடிக் கொண்டிருப்பார்கள்.
Is there a place for playing in the church?
சபையில் விளையாடுவதற்கு இடம் இருக்கிறதா?
Playing games?
விளையாட்டுகள் விளையாடலாமா?
That's wonderful. I'm so delighted to see this here.
நான் இங்கே இதை பார்ப்பதற்கு சந்தோஷப்படுகிறேன்.
The important thing is fellowship.
அங்கே முக்கியமான காரியம் ஐக்கியம்.
And we're not going to be always praying. We're going to be playing games too.
நாம் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டே இருக்க போவதில்லை. அங்கே சில விளையாட்டுகளையும் நாம் விளையாடலாம்.
I praise God for that.
நான் இதற்காக தேவனுக்கு
நன்றி சொல்கிறேன். I believe Jesus were here, he'd be playing games with us. He'd be with us on the football field.
இயேசு நம்மோடு கூட இங்க இருந்தார் என்று சொன்னா நம்மோடு கூட கால்பந்தாட்டம் கூட விளையாடுவார்.
Some people have a picture of Jesus is always praying 24 hours a day.
சில பேர் இயேசு எப்படி நினைக்கிறார்கள், 24 மணி நேரமும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்
என்று. That's another Jesus.
அது வேற ஒரு இயேசு.
I found that in the church there's great fellowship that comes when we learn to play together.
நாம் ஒருவரோடு விளையாட ஆரம்பிக்கும் பொழுது அதிலே ஐக்கியம் வருகிறதை பார்க்கிறோம்.
And when we sit and eat together,
நாம் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ஐக்கியம்
வருகிறது.
ஜெபிப்பதை காட்டிலும் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அதிகமான ஐக்கியம் உண்டாகிறது.
Place for both.
இரண்டுக்குமே அங்கே இடம் வேண்டும்.
That's the balanced gospel.
இதுதான் ஒரு சமநிலை.
And then the Lord says in chapter 8 verse 8.
எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார்,
All this may look impossible to you.
இவளெல்லாம் உங்களுக்கு கூடாத காரியமாக தெரியலாம்.
But I will fulfill it. I'll bring my people home again and I will be faithful towards them as their God.
நான் இந்த ஜனங்களை மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து நான் அவருடைய தேவனாக உண்மையாக இருப்பேன் என்று
சொல்கிறார். So he says in the rest of chapter 8, don't get discouraged, just go ahead and build the church.
எட்டாம் அதிகாரம் மீதி உள்ள வசனங்களிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், போய் தேவனுடைய வீட்டை கட்டுங்கள் என்று
சொல்கிறார். And verse 20-23,
20-23 வசனங்கள்,
he says people will come from all over.
பல இடங்களிலிருந்து ஜனங்கள்
இங்கே வருவார்கள். In many places.
பல இடங்களிலிருந்து வருவார்.
Many nations people will come when you build a church like this.
சபையை இப்படி கட்டும் பொழுது அநேக தேசங்களிலிருந்து ஜனங்கள் வருவார்கள்.
They recognize that God is here.
தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
And then we come to the last section.
கடைசி பகுதிக்கு இப்பொழுது நாம்
வருகிறோம். Chapter 9 to 14.
9-லிருந்து 14 அதிகாரங்கள்.
Which can be divided into two parts.
இதை இரண்டு பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
First, the rejection of the Messiah.
முதலாவது பகுதி, மேசியா தள்ளப்படுகிறார்,
புறக்கணிக்கப்படுகிறார். Chapter 9 to 11.
9-லிருந்து 11 அதிகாரங்கள்.
And then the reign of the Messiah, chapter 12 to 14.
12-லிருந்து 14 வரை மேசியாவினுடைய அரசாட்சி.
So first of all, Zechariah expresses the burden of the Lord in judgment against certain countries.
தேவனுடைய பாரத்தையும் அநேக தேசங்களின் மேல் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பையும்
வெளிப்படுத்துகிறார்.
அவருடைய பெருமைக்கும் அகந்தைக்கும்.
And it's in the midst of this,
அதன் மத்தியிலே தான்,
that he speaks about your king coming to you on a donkey. Chapter 9 verse 9.
9th அதிகாரம் 9th வசனத்திலே உன் ராஜா உன்னிடத்திலே ஒரு கழுதியின் மேல் வருகிறார் என்பதை சொல்கிறார்.
All other kings travel on horses.
மற்ற எல்லா ராஜாக்களும் குதிரைகள் மேல் பிரயாணம் செய்கிறார்கள்.
But this king of Zion is going to come on a donkey.
இந்த ராஜா கழுதியின் மேல் வரப்போகிறார்.
is quite different from other kings.
மற்ற ராஜாக்களை காட்டிலும் வித்தியாசமானது.
That's a wonderful thing about Jesus.
இயேசுவை குறித்து அற்புதமான ஒரு காரியம்.
He comes in humility.
அவர் தாழ்மையிலே வருகிறார்.
No king in the world ever traveled on a donkey.
உலகத்தில் எந்த ஒரு ராஜாவும் கழுதியிலே பிரயாணம் பண்ணினதில்லை.
In every country in the world, the donkey is supposed to be the most stupid of all animals.
எல்லா நாடுகளிலுமே கழுதை தான் இருக்கிறதே புத்தீனமான ஒரு மிருகமாக இருக்கு.
And Jesus took the most despised animal and said, I will travel on that.
அதிகமாய் அற்பமாய் எண்ணப்படுகிற ஒரு மிருகத்தை எடுத்து அதிலே நான் பிரயாணம் பண்ணுகிறேன் என்று
சொல்றார். Teach us his humility.
அது நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார்.
Teach us that he cares for the weakest and the lowest among God's people.
தேவனுடைய ஜனங்களிலே பலவீனமானவர்களையும் கீழானவர்களையும் தேவன் கரிசனை கொடுக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக.
Chapter 9 verse 11.
9வது அதிகாரம் 11வது
வசனம். Speaks about the blood of the covenant by which we are saved from hell.
நாம் நரகத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதான அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை குறித்து பார்க்கிறோம்.
Chapter 9 verse 14 to 17.
9வது அதிகாரம் 14லிருந்து 17 வசனங்கள் வரை.
Speaks about the second coming of Christ where the Lord will appear in that with a trumpet sound.
எக்கால சத்தத்தோடு கூட தேவன் புறப்பட்டு வருவார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய இரண்டாம் வருகை குறித்து
பார்க்கிறோம். Save his people.
தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பார்,
காப்பாற்றுவார். They will be like stones in his crown in that day.
அந்த நாளிலே அவருடைய கிரீடத்திலே அவர்கள் கற்களை போல இருப்பார்கள், பதிந்த கற்களா இருப்பார்கள்.
And in view of all this,
இதன் கண்ணோட்டத்திலே
Zechariah urged God's people in verse 1 of chapter 10 to pray for an outpouring of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவான ஒரு பொழிவுக்காக ஜெபிக்க முடியாய். அடுத்த அதிகாரம் முதல்
வசனத்தில் God to pour out rain upon you.
உங்கள் மீது மழையை பொழிய முடியாய் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்.
And then he gives us a warning in verse 2 onwards about false prophets.
இரண்டாம் வசனத்திலிருந்து கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார்.
You know, when we build the church, we got to be careful about false prophets.
சபையை நாம் கட்டும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகளை நாம்
ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Lying visions and false dreams.
அவர்கள் பொய்யான சொப்பனங்களையும் வீணான தரிசனங்களையும் குறித்து சொல்வார்கள்.
There are a lot of people like that today.
இன்றைக்கு இதுபோல நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள்.
Got lying visions and false dreams.
அவர்கள் பொய்யான தரிசனத்தையும் தேவையில்லாத சொப்பனங்களையும் சொல்கிறார்கள்.
We have to be careful about all of them.
நாம் இவர்கள் எல்லாரையும் குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
Who go around talking about material things and financial prosperity.
எப்பொழுது பார்த்தாலும் பொருளாதார செழிப்பை குறித்தே பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள்.
These are fortune tellers.
இவர்கள் எல்லாரும் குறி சொல்கிறவர்கள்.
Just like the worldly fortune tellers.
உலகத்தில் இருக்க ஜோசியக்காரர்களை போல.
And you shouldn't be frightened by these Christian fortune tellers.
இப்படிப்பட்ட கிறிஸ்தவ குறிசொல்லுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயந்து விடக் கூடாது.
If you're looking for a true prophet, find somebody who will tell you about your sin.
உண்மையான தீர்க்கதரிசி வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாவத்தை குறித்து சொல்லக்கூடிய யார் என்று பாருங்கள்.
And who will lead you into a Christ-like life of humility and self-denial.
தாழ்மையும் சுய வெறுப்பையும் கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையில நடத்தக்கூடியவரை தேடி போங்கள்.
Why is it, does it say that many of my people are wandering, verse 2, like sheep afflicted without a shepherd?
மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஏன் ஜனங்கள் அலைகிறார்கள், சிறுமைப்படுகிறார் என்று சொல்கிறார்.
Because they are listening to these Christian fortune tellers.
ஏனென்றால் அவர்கள் இந்த கிறிஸ்தவ குறி சொல்லுகிறவர்களை கேட்கிறபடினாலே.
Chapter 10 verse 4 and 5 refers to Jesus Christ.
10ஆம் அதிகாரம் 4 5 வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய்
இருக்கிறது. He is called the cornerstone.
அவரே மூலைக்கல்லாய் இருக்கிறார்.
The tent peg.
அவர் அங்கே யுத்த வில்லாய் இருக்கிறார்.
The bow of battle and the ruler all together.
அங்கே பராக்கிரமசாலியாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம்.
In chapter 11,
11வது அதிகாரத்திலே
we read about good shepherds and evil shepherds.
நல்ல மேய்ப்பர்களை குறித்தும் கெட்ட மேய்ப்பர்களை குறித்தும்
again the evil shepherds,
கெட்ட மேய்ப்பர்கள்
are the ones who are interested in making money.
அவர்கள் தான் பணம் சம்பாதிப்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
Like it says in verses 4 to 7,
4-ஆம் ஏழாம் வசனம் வரை
their only aim is to make profit.
அவருடைய ஒரே நோக்கம் எப்படியாவது லாபம் சம்பாதிப்பது.
And they slaughter the sheep for profit.
அவர்கள் லாபத்திற்காக ஆடுகளை கொல்லுகிறார்கள்.
And here he talks about two staffs, verse 7.
ஏழாம் வசனத்திலே இரண்டு கோல்களை குறித்து சொல்கிறார்.
Grace and unity.
அனுக்கிரகம் நிக்கிரகம்.
And these are the two things that we need in the body of Christ.
கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே இந்த இரண்டு காரியங்களும் நமக்கு தேவை.
Grace to overcome sin.
பாவத்தை மேற்கொள்வதற்கு அனுக்கிரகம்.
Unity to build the body of Christ.
கிறிஸ்துவின் சபையை கட்டுவதற்குள்ள ஐக்கியம்.
Then we have a prophecy concerning Judas Iscariot being selling Jesus for 30 pieces of silver in verse 13.
13ஆம் வசனத்திலே 12ஆம் வசனத்திலே யூதாஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை விற்கிற காரியத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக இங்கே பார்க்கிறோம்.
And how the 30 shekels would be thrown into the potter's house.
அந்த 30 வெள்ளிக்காசுகள் எப்படி ஒரு குயினுடைய நிலத்திலே விற்கப்படுகிறது.
And then in chapter 12 verse 10.
12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
God promises that in the day of Pentecost he's going to pour out the spirit on the inhabitants of Jerusalem.
எருசலேமிலே உள்ளவர்களுக்காக பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றப் போகிறார் என்று சொல்கிறார்.
And it's called a spirit of grace.
அது கிருபையின் ஆவி என்று பார்க்கிறோம்.
That was what was poured out on the day of Pentecost.
இதுதான் பெந்தகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது.
And in that day, chapter 13 verse 1.
13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அந்த நாளிலே
fountain will be opened for sin.
அங்கே பாவத்திற்கென்று ஒரு திறக்கப்பட்ட ஊற்று உண்டாகும்.
Where people can be cleansed.
அங்கே ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட முடியும்.
But in order to that
fountain to be opened.
அந்த ஊற்று திறக்கப்படுவதற்காக.
Verse 7.
ஏழாம் வசனம்.
A sword will strike the shepherd.
பட்டயமின் மேய்ப்பனை வெட்டும்.
Only thus will the fountain be opened.
அப்பொழுது மட்டுமே அந்த ஊற்று திறக்கப்படும்.
And it says there in verses 2 to 4, no one will be able to fool others saying they are prophets in that day.
2-லிருந்து 4 வசனங்கள் வரை யாருமே தீர்க்கதரிசி என்று சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாது என்று பார்க்கிறோம்.
And in the last chapter,
கடைசி அதிகாரங்களில்
says about Jesus standing on the Mount of Olives when he comes back, verse 4.
4ஆம் வசனத்தில் இயேசு திரும்பவும் வரும்பொழுது ஒரு ஒலிவமலையில் அவருடைய பாதங்கள் நிற்கும் என்று
Enemies of the Lord being defeated, you can read that.
தேவனுடைய சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் வாசிக்கலாம்.
And the last verse says,
கடைசி வசனம் சொல்கிறது,
there won't be any Canaanites in the house of the Lord in that day.
அந்த நாளிலே தேவனுடைய வீட்டிலே கானானியர்கள் காணப்படுவதில்லை.
That means there won't be any businessmen.
அதனுடைய பொருள் என்னவென்றால் யாரும் இருக்க மாட்டார்கள்.
People who came to the church will be proud to make profit and gain will be driven out.
சபையிலே லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட வருகிற எல்லாம் துரத்திவிடப்படுவார்கள்.
Those who came to gain as much as they can.
எந்த அளவுக்கு என்னாலே லாபம் சம்பாதிக்க முடியுமோ என்று வருகிறவர்கள்.
And who will be left?
மீந்திருக்கிறவர்கள்
யார்? Those who came to give as much as they can.
எந்த அளவுக்கு நான் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறேன் என்று வந்தவர்கள்.
That's the principle of Jerusalem.
இதுதான் எருசலேமுடைய தத்துவம்.
The principle of sacrifice.
தியாகத்தின் தத்துவம்.
May God help us to build this church.
தேவன் இந்த சபையை கட்டும்படியாய் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமென்.
ஆமென்.